بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக திகழ்கின்ற ஜகாத்தை பற்றிய ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்டலாம் நினைக்கின்றேன். நாம் ஓரிரு நாட்களுக்கு முன்னால் செல்வத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் சதக்காவை ஆர்வப்படுத்தி வந்திருக்கக்கூடிய அல் குர்ஆனிய வசனங்கள், அதேபோன்று நபிமொழிகளை எல்லாம் உங்களுக்கு நினைவூட்டினோம். நம்மிலே சிலர் என்ன செய்து விடுகின்றார்கள் என்று சொன்னால், தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்து செல்வங்களை உரிய முறையிலே அதை கணக்கிட்டு அதற்கு செலுத்த வேண்டிய ஜகாத் என்ற அந்த கடமையை நிறைவேற்றாமல் ஒரு சிறு தொகையாக சதக்காவை கொடுத்து அதிலிருந்து தப்பிவிடலாம் என்று நினைக்கின்றார்கள். என் அருமை சகோதரர்களே, சதக்காவை பொறுத்தவரையில் அதை ஒருவர் உபரியான ஒன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜகாத் என்று சொல்லப்படும் போது அது அவர் மீது விதியாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அவர் தனது சொத்து செல்வங்களை உரிய முறையிலே கணக்கு பார்த்து அதிலிருந்து அல்லாஹ் கொடுக்குமாறு பணித்திருக்கக்கூடிய அந்த 2.5 வீதத்தை உரிய முறையிலே அவர் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது, ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகா துதஹ்ஹிருஹும் வதுஸ்ஸக்கீஹிம் பிஹா வஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாதக சகனுல் லஹும் வல்லாஹு ஸமீஉன் அலீம். சூரத்து தௌபாவுடைய 103வது வசனம். நபியே, நீங்கள் அவர்களுடைய செல்வத்திலிருந்து தர்மத்துக்கானதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதனால் அவர்களை உள்ளும் புறமும் தூய்மையாக்குமாறு அல்லாஹ் தனது தூதருக்கு பணிக்கிறான். நிச்சயமாக உம்முடைய பிரார்த்தனை அவர்களுக்கு சாந்தியும் ஆறுதலும் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்கக்கூடியவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் ஊடாக அவர்களுடைய செல்வத்திலிருந்து அந்த உரிய தொகையை, அந்த ஜகாத்தை பெறுமாறு அல்லாஹ் தனது தூதருக்கு பணிக்கிறான். அது அவர்களை தூய்மைப்படுத்தும், அது அவர்களை பரிசுத்தப்படுத்தும். எனவே அந்த தூய்மை பரிசுத்தம் என்பது ஒவ்வொரு மூமினுக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, கஞ்சத்தனம் கருமித்தனம் என்பது அது அழுக்கான ஒன்றாகவும் அது நோய்க்கு மேல் நோயை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. அதற்கு மாற்றமாக அல்லாஹ் நமக்கு வழங்கியவற்றிலிருந்து நாம் உரிய முறையில் கணக்கு பார்த்து கொடுக்கும் போது அது நமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும், தூய்மையாக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, நாம் பார்க்கின்றோம் இந்த ரமலானுடைய மாதங்களில், குறிப்பாக நமது நாடுகளை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அதிகமானவர்கள் என்ன செய்வார்கள், ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் என்ற வித்தியாசம் இல்லாமல்
அனைவரும் ரோட்டுக்கு இறங்கி விடுவார்கள், அனைவரும் யாசிக்க கையேந்து ஆரம்பித்து விடுவார்கள். சில பொழுதுகளில் முஸ்லீம் அல்லாதவர்கள் பார்க்கும் போது இந்த மாதம் என்ன கையேந்துகின்ற மாதமா, யாசிக்கக்கூடிய மாதமா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அதிகமானவர்கள் நாம் பார்க்கின்றோம். அவர்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று வேறுபாடு இல்லாமல் அனைவரிடமும் போய் கையேந்துவதை பார்க்கிறோம். இந்த ஒரு மோசமான நிலை நமது சமுதாயத்திலே பரவி கிடப்பதை நாம் பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, இப்படியான நிலைகளுக்கெல்லாம் காரணம் என்ன என்று நாம் பார்க்கின்ற போது, நமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வத்துக்குரிய கடமையை உரிய முறையில் நிறைவேற்றியிருப்பார்கள் என்று சொன்னால், அந்த ஜக்காத்தை உரிய முறையில் கணக்கிட்டு கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால், இந்த நிலையை நமது சமுதாயத்தில் ஓரளவாவது குறைத்திருக்கலாம். இப்படி கையேந்தக்கூடிய யாசிக்கக்கூடிய இந்த அளவை விகிதாசாரத்தின் அடிப்படையிலாவது ஒரு அளவாவது குறைத்திருக்க முடியும். அதை உரிய முறையிலே நமது சமுதாயத்தில் உள்ள செல்வந்தர்கள் வசதி படைத்தவர்கள் கணக்கு பார்த்து கொடுக்காத காரணத்தால் நமது சமுதாயத்தில் இந்த வறுமையும் ஏழ்மையும் தாண்டமாடுவதை பார்க்கிறோம், பரவி இருப்பதை பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த ஜகாத் என்பது அல்லாஹ் வலியுறுத்திய ஒன்றாக குர்ஆனிலே நீங்கள் சுமார் அதாவது 26 இடங்களை நாம் பார்க்கின்ற போது இந்த தொழுகையும் ஜக்காத்தும் இணைத்து சொல்லப்படுகின்ற இடங்களை பார்க்கின்றோம். எனவே என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தொழுகையோடு இணைத்து இந்த வணக்கத்தை அதிகமான இடங்களில் குர்ஆனிலே சொல்கிறான் என்று சொன்னால், இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இந்த வணக்கம் இந்த கடமை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் ஹஜ் 41 வசனத்திலே சொல்கிறான், அல்லதீன இம் மக்கன்னாஹும் ஃபில் அர்த், அவர்களை நாம் பூமியிலே இஸ்தீரப்படுத்தினால், அகாமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், வாதவு ஸகா, ஸகாத்தையும் அவர்கள் கொடுத்து வருவார்கள், வ அமரு பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவார்கள், தீமையை விட்டு மக்களை தடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே மக்களுக்கு இந்த பூமியிலே அல்லாஹு தஆலா ஒரு இஸ்திர தன்மையை கொடுக்கும் போது, அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் வழங்குகின்ற போது, அவர்கள் அல்லாஹுவை மறக்காமல் அல்லாஹ்வுடைய தீனை மறக்காமல் அவர்கள் தொழுகையை உரிய முறையிலே நிறைவேற்றக்கூடியவர்களாக, ஜக்காத்தை கொடுத்து வரக்கூடியவர்களாக, நன்மையை ஏவக்கூடியவர்களாக, தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, இன்னும் நமது மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தவறான கருத்துதான், ரமலானுடைய மாதத்தில் தான் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு தவறான கருத்து. இதுவும் நமது மக்களுக்கு மத்தியில் பரவி இருப்பதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, ஜகாத்தை பொறுத்தவரையில் அது எப்போது கடமையாகின்றது என்று சொன்னால், அவரிடம் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் ஜகாத் கொடுக்கப்படுகின்ற அந்த அளவை அந்த பெருமதியை அடைந்து அதற்கு ஒரு வருடம் பூர்த்தி அடைகிறது என்று சொன்னால் அவர் மீது ஜகாத்து கடமையாகின்றது. எனவே ஒரு வருடம் பூர்த்தியாவது என்பது அது முஹர்ரமிலும் இருக்கலாம், சஃபரிலும் இருக்கலாம், ரபீஉல் அவ்வல் அந்த 12 மாதங்களில் ஏதாவது ஒரு மாதத்தில் அது இருக்கலாம். எனவே ஒரு வருடம் பூர்த்தியாகிவிடும் என்று சொன்னால் அவர் மீது ஜகாத் என்பது கடமையாகி விடுகின்றது. அவரிடத்திலே உரிய அந்த பொருளாதாரம் சேமிப்பிலே இருந்து ஜகாத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே அது இருந்து அதற்கு ஒரு வருடம் பூர்த்தியாகிவிடும் என்றால் ஜக்காத்து கடமையாகிவிடும். எனவே அது ரமதானுடைய மாதத்தில் தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ரமதானை பொறுத்தவரையில் அதில் நோன்பு நோட்பது கடமை. அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்ஷஹர ஃபல்யஸும், உங்களில் யார் ரமதானுடைய மாதத்தை அடைகின்றாரோ அவர் நோன்பு நோக்கட்டும். அல்லாஹ் என்ன சொல்லல, அவர் ஜக்காத்தையும் கொடுக்கட்டும் என்று சொல்லல. அப்ப ஜக்காத்தை பொறுத்தவரையில் அது அவருடைய பொருளாதாரத்துக்கு ஒரு வருடம் நிறைவடைந்து விட்டால் அவர் மீது கடமையாகி விடுகின்றது. அப்ப எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அது ஒரு வருடம் பூர்த்தி என்பது வருடத்தில் உள்ள 12 மாதங்களில் எந்த மாதத்திலும் அது நிகழலாம், அந்த வருடம் பூர்த்தி அடையலாம். எனவே ரமதானில் தான் ஜகாத்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த கருத்து என்பது பிழையானது, தவறானது. எனவே நறுமை சகோதரர்களே, அது ரமதானில் ஒரு வருடம் பூர்த்தி அடைந்தால் ரமதானில் நிறைவேற்றலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் ரமதான் வரைக்கும் அவர் காத்திருக்க கூடாது, ஒரு வருடம் நிறைவேற்றி விட்டால் அவர் மீது ஜகாத்து கடமையாகி விடுகிறது. இதையும் நாம் விளங்க வேண்டும். சில நேரங்களில் ரமலான்ல கொடுப்பது சிறப்பாக இருக்கும், ரமலான்ல கொடுப்பது அதிக நன்மைகளை பெற்று தரும் என்ற ஒரு கருத்து இருக்கலாம், ஒரு சிந்தனை இருக்கலாம். ஆனாலும் அதற்காக ஜகாத்தை தள்ளி போட முடியாது, தள்ளி போடக்கூடாது. எப்படி அல்லாஹு தஆலா தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவது கடமை என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபோன்றுதான் ஜகாத்தும். ஒரு வருடம் நிறைவடைந்து விடுகிறதா, அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் என்னது, ஒரு சில காசுகளை சில்லறைகளாக மாற்றி அதை வரக்கூடிய ஏழைகளுக்கு கொடுத்து ஜகாத்தை நிறைவேற்றி விட்டோம் என்று பலர் நினைக்கிறார்கள், தப்பு கணக்கு போடுகிறார்கள். இது ஜகாத்து கிடையாது, இது சதகா. இதை பொறுத்தவரையில் அல்லாஹ் அவர் மீது கடமையாக்கிய ஜகாத் என்பது ஒருபோதும் அதன் மூலம் நிறைவேறாது. அது அவர் தனது சொத்து செல்வங்களை உரிய முறையிலே கணக்கு பார்த்து, தனது சேமிப்பிலே உள்ளவைகளை கணக்கு பார்த்து, அதிலிருந்து 2.5% அவர் கொடுக்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இதை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்புகின்ற சந்தர்ப்பத்திலே என்ன சொல்கிறார்கள், உதுஉஹும், அவர்களை நீங்கள் அழையுங்கள், எதன்பால், ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், நான், அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதன் பாலும் நீங்கள் மக்களை அழையுங்கள், ஃபஇன்ஹும் அதாஉ லிதாலிக், இதற்கு அவர்கள் கட்டுப்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், அல்லாஹ் ஐவேளை தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான், அதற்கும் அவர்கள் வழிபட்டால், கட்டுப்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், அறிவித்துக் கொடுங்கள், உங்களுடைய செல்வத்திலிருந்து அந்த உரிய தொகையை எடுத்து அதை நீங்கள் அவர்களுடைய செல்வந்தர்கள் இருந்து ஏழைகளுக்கு கொடுங்கள் என்ற இந்த ஹதீஸை நீங்க புகாரியில பார்க்கலாம். எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, முதலாவது கலிமாவின் பக்கம் அழைக்க சொல்கிறார்கள், இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க சொல்கிறார்கள், அதை ஏற்றுக்கொண்டால் அடுத்து தொழுகையின் பால் அழைக்க சொல்கிறார்கள், அதையும் ஏற்றுக்கொண்டால் ஜக்காத்தின் பால் அழைக்க சொல்கிறார்கள். எதன்பால், ஜக்காத்தின் பால், அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு சேர வேண்டிய பகுதி உரிய முறையில் போய் சேர வேண்டும். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸும் இதை வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று முஸ்லீமிலே ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலிடம் நாம் பல கேள்விகளை கேட்பதற்கு தடுக்கப்பட்டிருந்தோம். ரசூலுல்லாஹ் பல விஷயங்களை ஏன் கேட்க தடுத்திருந்தாங்கன்னு சொன்னா, அவர்கள் கேட்கக்கூடிய சில கேள்விகள் அவர்கள் மீது என்னது, சுமையை ஏற்படுத்துவது போன்று இருந்தது. சில கேள்வியை கேட்பாங்க, கேட்டு ஒன்றை அவர்கள் தங்கள் மீது என்ன செய்வார்கள், கடமையாக்கிக் கொள்வார்கள். அப்ப இப்படி வந்து தங்கள் மீதே ஒரு சுமையை சுமத்தக்கூடிய ஒரு நிலையை காணப்பட்ட காரணத்தால ரசூலுல்லாஹ் பொதுவா கேள்விகளை கேட்க தடுக்கல, சில கேள்விகளை கேட்பதை தடுத்திருந்தார்கள். அவங்க சொல்றாங்க, ஃபகான யுஜிபுனா, நாம் ஆச்சரியப்படுவோம், சில கிராமப்புறத்திலிருந்து, அதாவது சில புத்திசாலிகள் கிராமப்புற பகுதியிலிருந்து வருவாங்க, அவர்கள் வந்து ஆச்சரியமாக சில கேள்விகளை அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கேட்பார்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிப்பார்கள். அது போன்ற ஒரு மனிதர் வந்தார், கிராமப்புறத்திலிருந்து ஒரு மனிதர் வந்தார், வந்து யா முஹம்மத் என்று அழைத்தார், முஹம்மதே என்று அழைத்தார். அழைத்து அவர் என்ன சொல்றாரு, நீர்தான் எம்மிடம் வந்த தூதரா அப்படின்னு கேட்கிறார், நீர்தான் எம்மிடம் வந்த தூதரா என்று கேட்டுவிட்டு, உம்மை அல்லாஹ்தான் தூதராக அனுப்பினானா என்று கேட்கிறார், உம்மை அல்லாஹ்தான் தூதராக அனுப்பினானா அப்படி என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு அவர் கேட்கிறாரு, வானங்களை படைத்தது யார் அப்படி என்று கேட்கிறார், பூமியை படைத்தது யார் என்று கேட்கிறார், இந்த மலைகளை எல்லாம் நிறுவியது படைத்தது யார் என்று கேட்கிறார். இப்படி இதெல்லாம் கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்று பதிலளிக்கிறாங்க, அல்லாஹ் தான் இந்த அனைத்தையும் படைத்தது. அப்ப அவர் திரும்ப கேட்கிறாரு, இவற்றையெல்லாம் படைத்தவன் தான் உம்மை தூதராக அனுப்பினானா, இவற்றையெல்லாம் படைத்தவன் தான் உம்மை தூதராக அனுப்பினானா என்று கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஆம் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் திரும்ப கேட்கிறாங்க, இந்த ஐவேளை தொழுகை, இந்த தொழுகை இருக்கிறதே, இதை உம்மை எவன் தூதராக அனுப்பினானோ அவனுடைய கட்டளை தானா இது என்று கேட்கிறார்கள். ஆம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று சதக்காவை கேட்கிறார்கள், அதாவது ஜகாத். இந்த ஜகாத் என்பது இந்த வானங்கள் பூமி எல்லாம் படைத்த உம்மை தூதராக அனுப்பியவனுடைய கட்டளை தானா இந்த ஜகாத் என்று கேட்கிறார். அதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஆம் என்று சொல்கிறார்கள். அதே போன்று நோன்பை பற்றி கேட்கிறார்கள், அதற்கும் அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிக்கிறாங்க. ஹஜ்ஜ பற்றி கேட்கிறாங்க, அதற்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் அதே போன்று பதிலளிக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அதற்கு பிறகு அந்த மனிதர் என்ன சொல்றார் என்று சொன்னா, அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், இதிலிருந்து நான் எதையும் கூட்டவோ குறைக்கவோ மாட்டேன் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த மனிதர் திரும்பி செல்கின்ற போது லைன் சதக லயதுகுலன்னல் ஜன்னம், இந்த மனிதர் சொன்ன வார்த்தையில் இவர் உண்மையாளராக இருப்பார் என்றால் இவர் சுவர்க்கம் நுழைவார், உறுதியாக நுழைவார். சொன்ன வார்த்தையில் என்னது, தொழுகையை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும், சுண்ணத்தான் எதுவும் தொழ தேவையில்லை, பருவ மாத்திரம். அதே போன்று ஜகாத் பொருளாதாரத்தில் உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும், ரமலான் மாதத்தில் உரிய முறையில் நோன்பை நிறைவேற்ற வேண்டும், வாழ்நாளில் ஒரு முறை ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். இதை உரிய முறையிலே அவர் நிறைவேற்றுவார் என்று சொன்னால் அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நர்மையான சகோதரர்களை, இந்த ஹதீஸும் ஜகாத்தை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். எனவே ஒருவர் தொழுகையோடு மாத்திரம் நின்று கொள்ளக்கூடாது, தொழுகையை மாத்திரம் நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார், ஆனா பொருளாதாரத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டார், ஒரு மிகப்பெரிய கஞ்சனாக இருப்பார், இப்படி இருக்கக்கூடாது. தொழுகை எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையோ அதுபோன்று ஜகாத்தும் அல்லாஹ்வுடைய கட்டளை, அதை விளங்க வேண்டும். எப்படி நோன்பு அல்லாஹ்வுடைய கட்டளையோ அதுபோன்று தொழுகையும் அல்லாஹ்வுடைய கட்டளை. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களை, ஒரு கட்டளை எடுத்து ஒரு கட்டளையை விடுவது என்பது நாம் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டதாக ஆகாது. அதே போன்று இதனுடைய இதை எந்த அளவுக்கு தீன்ல இஸ்லாத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படி என்பதற்கு நீங்க சில செய்திகளை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அப்ப அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்ததற்கு பிறகு ஆட்சிக்கு யார் வராங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வருகிறார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நிறைய குழப்பங்கள் ஏற்படுது. என்ன குழப்பங்கள், நிறைய பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். இஸ்லாத்தில் இருந்து நிறைய பேர் என்ன செய்யறாங்க, மதம் மாறி வெளியேறி செல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுத்து வந்த ஜகாத்தை கொடுக்க மறுக்கின்றார்கள். அது அல்லாஹ்வுடைய ரசூலிடம் தான் கொடுத்தோம், அதை உங்களிடம் கொடுக்க மாட்டோம் என்று அதை மறுக்கிறார்கள். அப்ப இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறாங்க, ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க. அவங்க அந்த மக்களுக்கு எதிராக போரை அறிவிப்பு செய்தார்கள். போர் அறிவிக்கிறாங்க, யாருக்கு எதிராக, ஜகாத்து கொடுக்க மறுத்தவர்களுக்கு எதிராக போர் அறிவிப்பு செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க, அதாவது கலீபத்துர் ரசூல் ஆட்சி தலைவர் அபூபக்கர் வந்து கேட்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் அவர்களே எப்படி நீங்கள் போரை அறிவிப்பு செய்யலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்றால், உமிர்து அன் நுகாதில அன்நாஸ் ஹத்தா யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது இந்த கலிமா, இந்த கலிமாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வரைதான் அவர்களோடு போரிடுவதற்கு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். கலிமாவை ஏற்றுக்கொண்டாங்களா, அவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டா அவர்களோடு போர் செய்ய முடியாது. இப்படிதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்க. எவர் இதை சொன்னாரோ அவருடைய உயிர் அவருடைய சொத்து செல்வங்கள் அனைத்துக்கும் என்னிடம் பாதுகாப்பு இருக்கிறது, அதில் ஏதாவது அவர் மாறு செய்வார் என்றால் அல்லாஹ்விடம் அவருக்கு கணக்கு தீர்க்கப்படும். இப்படிதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நீங்க எப்படி போர் அறிவிப்பு செய்வீங்க அப்படி கேட்கிறாங்க. கேட்கும் போது அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி லா உகாத்திலன்ன மன் ஃபர்ரக பைன ஸ்ஸலாத்தி வஸ்ஸகா, அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் அவர்களுக்கு எதிராக போரிடுவேன். யாருக்கு எதிராக, எவர்கள் தொழுகையையும் ஜகாத்தையும் பிரித்தார்களோ. அல்லாஹ் ரெண்டை இணைச்சுதான் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் இரண்டையும் குர்ஆனில் இணைத்துத்தான் பேசுகிறான். எவர் இந்த தொழுகையையும் ஜகாத்தையும் பிரித்தார்களோ, தொழுகையை நிறைவேற்றுவோம் ஜகாத்து கொடுக்க மாட்டோம் என்று எவர்கள் சொல்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நான் போரிடுவேன், அவர்களுக்கு எதிராக நான் போரை அறிவிப்பு செய்வேன். ஜகாத் என்பது பொருளாதாரத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. அது மாத்திரமல்ல, வல்லாஹி லவ் மனஊனி அனாகன், அதாவது ஒட்டகத்தினுடைய அந்த கயிறுடைய அளவுக்கு தான் அவர்கள் ஜகாத்தை தடுத்து கொண்டாலும் அதற்கு எதிராக நான் போரிடுவேன். அல்லாஹ்வுடைய ரசூலிடம் செலுத்தி வந்த அந்த ஜகாத் ஒட்டகத்தினுடைய ஒரு கயிறுடைய அளவுக்கு தான் அவங்க கொடுக்க மாட்டோம் என்று மறுத்தாலும் அதற்கு எதிராகவும் நான் போரிடுவேன், அவர்களோடு போரை நான் அறிவிப்பு செய்வேன் என்று அவர்கள் மிக உறுதியாக சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் அவங்க எவ்வளவு நளினமானவங்க, அவங்க மிக மென்மையானவர்கள், மென்மைக்கு இந்த உம்மத்தில் அவங்க தான் உதாரணம். அப்படி மென்மையானவர்கள் எவ்வளவு உறுதியாக அறிவிப்பு செய்யறாங்கன்னு பாருங்க. ஆட்சி பீடத்திலிருந்து அவர்களுக்கு எதிராக நான் போராடுவேன் என்று மிக உறுதியாக சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபவல்லாஹி மா ஹுவ இல்லா அன் கத் ஷரஹல்லாஹு சத்ர அபீபக்ர ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், அல்லாஹ் இந்த விஷயத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய உள்ளத்தை அல்லாஹ் விரிவுபடுத்தி விட்டான், அவர்களுக்கு அல்லாஹ் சத்தியத்தை காண்பித்து விட்டான். நான் அறிந்து கொண்டேன், உண்மையில் அவரிடம் சத்தியம் இருக்கிறது, அவர் சத்தியத்திலே இருக்கிறார், உண்மையிலே இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று யார் சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. என் அருமையான சகோதரர்களை பாருங்க, சத்தியத்துக்காக உண்மைக்காக அந்த உள்ளங்கள் விரிவடைந்தன. இது ஒரு சிறந்த பண்பு. நாங்க நேர்வழி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு தொழுகையிலும் நேர்வழியை கேட்கிறோம். நேர்வழிக்கு நமது உள்ளம் விரிவடைய வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தின் பக்கம் எமது உள்ளங்கள் சாய வேண்டும். எப்போதும் எமது உள்ளம் எதன் பக்கம் சாய வேண்டும்? சத்தியத்தின் பக்கம். ஜமாத்துகள் இயக்கங்களின் பக்கம் அல்ல, தனி மனிதர்களின் பக்கம் அல்ல, நாம் யாராவது ஒருவரால் ஈர்க்கப்பட்டிருப்போம் அவர்களின் பக்கம் அல்ல, சத்தியம் உண்மை குர்ஆன் சுன்னாவின் பக்கம் தான் எமது உள்ளங்கள் சாய வேண்டும், அதைத்தான் விரும்ப வேண்டும். எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, இந்த வரலாற்று செய்தி நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், அபூபக்கர் சித்தீக் உள்ளத்தை அல்லாஹ் சத்தியத்துக்காக விரிவுபடுத்தினான், எது சத்தியமோ அதிலே உறுதியாக அவர்களை நிற்க செய்தான் என்பதை பார்க்கிறோம். எனவே அருமை சகோதரர்களே, அதாவது போரை யாருக்கு எதிராக அறிவிப்பு செய்தாங்க? எவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஜகாத்தை கொடுக்கலையோ, ஜகாத்தை கொடுக்க மறுத்தார்களோ, அவர்களுக்கு எதிராக போர் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, நமது சொத்து செல்வங்களை கணக்கு பார்க்காமல் நாம் ஏழைகள் பட்டியலில் தான் இருக்கிறோம் என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன செய்யறது கிடையாது, தங்களுடைய சொத்து செல்வங்களை, தங்களுடைய சேவிங்ல சேமிப்பில் உள்ளதெல்லாம் அவங்க கணக்கு பார்ப்பது கிடையாது. கணக்கு பார்த்தா என்னது? கொடுக்க வேண்டி வரும் இல்லையா? கணக்கு பார்த்தா கொடுக்க வேண்டி வரும். அதனால கணக்கு பார்க்காமலே இருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு மிக கடுமையான எச்சரிக்கைகளை வழங்குகின்றான். என் அருமையான சகோதரர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு இந்த செயலுக்கு குர்ஆனிலே ஆதாரம் இருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்வார்கள். எந்த வசனம்? அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து தௌபாவுடைய 11வது வசனத்திலே, நீங்கள் முஷ்ரிக்குகளை, அதாவது அவர்களோடு போரிடுங்கள், அவர்களை கண்ட இடத்திலே பிடியுங்கள், அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்ட அந்த முஷ்ரிக்குகளை கொள்ளுங்கள் என்று வருகின்ற அந்த வசனத்தை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தௌபா செய்து தொழுகையை நிலைநாட்டி கொடுத்தால், அவர்கள் தீன்ல மார்க்கத்தில் உங்கள் சகோதரர்கள். அப்ப தீன்ல யார் சகோதரர்கள்? தீன்ல சகோதரர்கள் என்றால் இங்க என்ன சொல்லப்படுது? தௌபா செய்து தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுத்தால் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய தீனில் மார்க்கத்தில் அவர்கள் உங்கள் சகோதரர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று மற்றொரு இடத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், இவர்கள் இந்த தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுத்து வருகின்றார்களோ அவர்களை அவர்களுடைய வழியிலே விட்டு விடுங்கள், அவர்களை எதுவும் செய்யாதீர்கள் என்றும் குர்ஆனிலே வசனம் வருகிறது. என் அருமையானவர்களே, சூரத் தௌபாவுடைய 34-35 ஆகிய வசனங்களை படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, இறை விசுவாசிகளே, இன்ன கசீரம் மினல் அஹ்பாரி வர்ருஹ்பான், அந்த மத குருமார்கள், அந்த கிறிஸ்துவ மதம், ஏனைய அந்த வேதம் கொடுக்கப்பட்ட மதங்கள், யூதர்களுடைய இந்த மதங்களின் மத குருமார்களாக இருந்தவர்கள், இந்த மதத்தினுடைய முதன்மையானவர்களாக, மதத்தை போதிக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள், லயகுலூன அம்வாலன் நாஸ் பில் பாத்தில், அசத்தியமான முறையில் மக்களுடைய பொருளாதாரத்தை சாப்பிடுகின்றார்கள். அசத்தியமான முறையில் மதத்தின் பெயரால், மார்க்கத்தின் பெயரால் ஏமாற்றப்படுகிறாங்க. பார்க்கறாங்க, பார்க்கறோமா இல்லையா? மதத்தின் பெயரால், ஆன்மீகத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் மக்கள் ஏமாற்றப்பட்டு அவருடைய பொருளாதாரம் சுரண்டப்படுகிறது. இஸ்லாம் இந்த வாயிலை அடைத்திருக்கிறது. மதத்தின் பெயராலோ, ஆன்மீகத்தின் பெயராலோ, கடவுளின் பெயராலோ எவருடைய பொருளாதாரமும் சுரண்டப்படக்கூடாது. அதை மார்க்கம் வன்மையாக தடுத்திருக்கிறது. ஆனா அது நீங்க பார்க்கலாம், ஏனைய மதங்கள் சித்தாந்தங்கள்ல தாராளமாக அது நடக்கிறது. பாக்குறமா இல்லையா? சும்மா ஏதாவது ஒரு அற்புதத்தை காட்டுறோம் என்ற பெயர்ல பணத்தை சுருட்டிட்டு போறான். ஏதோ ஏதோ ஒரு அற்புதத்தை காட்ட போறேன், அதை செய்ய போறேன், ரத்தம் கக்க வைக்க போறேன், இப்படி எல்லாம் சொல்லி ஏமாற்றி பொருளாதாரத்தை சுருட்டி கொண்டு செல்வதை பார்க்கிறோம். இஸ்லாத்துல இதுக்கு அனுமதி இருக்குதா? இந்த வாயல்களை எல்லாம் இஸ்லாம் அடைத்து இருக்கிறது. அல்லாஹ் இங்கே சொல்கிறான், அவர்கள் மதகுருமார்கள் மக்களுடைய பொருளாதாரத்தை அசத்தியமாக முறையின்றி சாப்பிடுகின்றார்கள். வயசுத்தூன் அன் சபீல் இல்லா, அல்லாஹ்வுடைய வழியை விட்டு மக்களை தடுக்கின்றார்கள். எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் அதை அல்லாஹ்வுடைய வழியிலே செலவழிக்காமல் அதை சேகரித்து வைத்துக் கொள்கிறார்களோ. நன்றாக கவனியுங்கள், அல்லாஹ் எச்சரிக்கிறான், இவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்து அழகு பார்த்து அதற்குரிய அந்த கடமையை ஜகாத்தை நிறைவேற்றாமல் யார் இருக்கின்றார்களோ, ஃபபஷிருஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு கொடுமையான வேதனையை கொண்டு நபியே நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள். நன்மாராயம் எதை கொண்டு? கொடுமையான தண்டனையை கொண்டு நன்மாராயம். அல்லாஹ் இப்படி சொல்கிறான், யௌம யுஹ்மா அலைஹா, மறுமையுடைய நாளில் அவர்கள் அந்த நரக நெருப்புல, அந்த நெருப்புல போட்டு எப்படி அவர்கள் புரட்டப்படும் என்று சொன்னால், அவர்களுடைய தோள்கள், அவருடைய நெற்றிகள், அவருடைய முதுகுகள், அதிலெல்லாம் அதை காய்ச்சி அப்படியே அதன் மூலமா சூடு போடப்படும். என் அருமையான சகோதரர்களே, ஹாலாமா கனத்தும் அன்புசிக்கும், இதுதான் நீங்க உங்களுக்காக சேமித்து வைத்தவைகள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பதுகூமா குந்தும் தக்னிசூன், எதை நீங்க உங்களுக்காக சேமித்து வைத்தீர்களோ இதோ அனுபவியுங்கள். எதை அனுபவிக்க சொல்லப்படுது? எந்த தங்கத்தையும் வெள்ளியையும் பொருளாதாரத்தையும் ஒருவன் அதற்குரிய ஜகாத்தை நிறைவேற்றாமல் பாதுகாத்து கூட்டி பாதுகாத்து வைத்தானோ, அது மறுமையில் அவனுக்கு எதிராக எப்படி மாறும் என்று சொன்னால், நெருப்பு கங்குகளாக மாறும். அந்த நெருப்பு கங்குகளின் மூலமாக அவனுடைய உடலில் சூடு போடப்படும். என் அருமையான சகோதரர்களே, நரக நெருப்பினுடைய நிலையை கொஞ்சம் இந்த ஹதீஸை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த ஹதீஸ்கள் நம்மை ஜகாத்தின் பக்கம் ஆர்வமாக வேகமாக தூண்ட வேண்டும். நரக நெருப்பினுடைய அந்த படு பயங்கரமான நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புகாரியில இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தி செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாருக்கும், நீங்க இந்த உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த நெருப்பு இருக்கிறதே, ஜுஸ்உன் மின் சபீன ஜுஸ்உன் மின் நார், நரகத்தினுடைய 70 பகுதிகளில் ஒரு பகுதிதான். நீங்க உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த நெருப்பு நரகத்தினுடைய 70 பகுதிகளில் ஒரே ஒரு பகுதி. என் அருமையான சகோதரர்களே, நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன் கானத் லகாஃபியா, இந்த ஒரு வகையே போதுமானது நம்மை தண்டிப்பதற்கு, இந்த நரக நெருப்பு, இந்த உலகத்தினுடைய நெருப்பை தாங்க முடியுமா? என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த உலகத்துடைய நெருப்பை தாங்க முடியுமா? அல்லாஹ் நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நெருப்பே நம்மை தண்டிப்பதற்கு போதுமானதே, அப்படி சொல்றாங்க. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது இதை விட 69 மடங்கால் அந்த நெருப்பு வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது, பயங்கரமானது. அப்ப அந்த நெருப்புல அவனுடைய தங்கத்தையும் அவனுடைய வெள்ளியையும் அவன் சேமித்து வைத்தவைகள், ஜகாத்தை கொடுக்காம, ஜகாத்தை கொடுக்காம சேமித்து வைத்தவைகள் எல்லாம் அந்த நெருப்பு கங்குகளாக, எத்தனை பங்கு? 70 மடங்கு அந்த நெருப்பு பயங்கரமானது, உலகத்தினுடைய நெருப்பை விட 69 மடங்கால் பெருக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பயங்கரமான நரகத்தில் போட்டு அவன் புரட்டப்படும் போது அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் ஒரு நொடிக்கு நமக்கு நெருப்புல கையை வச்சு எடுக்க முடியுமா? ஒரு நிமிடம் வைக்க முடியுதா? 2 நிமிடம் வைக்க முடியுதா? நினைச்சு பாருங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி அவர்கள் நரகத்திலே போட்டு அந்த நரக நெருப்பினுடைய கங்குகளில் போட்டு புரட்டப்படுவார்கள். அது என்னது? அவர்கள் சேமித்து வைத்த பொருளாதாரம், அவர்கள் சேமித்து வைத்த தங்கம், அவர்கள் சேமித்து வைத்த வெள்ளி. என் அருமையான சகோதரர்களை, அல்லாஹ் வெறுமனே 2.5 வீதத்தை தான் கேட்கிறான். அல்லாஹ் கேட்பது நீங்க அரவாசிய கொடுங்க அல்லது கால்வாசிய கொடுங்க, அப்படியா கேட்கிறான்? 2.5 வீதத்தை கேட்கிறான், மிக அற்பமான ஒரு பகுதியை கேட்கிறான். அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து, அல்லாஹ் நமக்கு தந்த பொருளாதாரத்திலிருந்து வெறுமனே 2.5 வீதத்தை கேட்கிறான். ஒவ்வொரு மாசமும் கேட்கிறானா? இல்ல, வருடத்துக்கு ஒரு முறை கேட்கிறான். அதை உரிய முறையிலே நிறைவேற்றவில்லை என்றால் கடுமையாக நீங்கள் நரகத்தில் போட்டு தண்டிக்கப்படுவீர்கள். என் அருமை சகோதரர்களே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அதாவது ஒருவனோட ஒட்டகம் இருக்கிறது, ஒட்டகம் வந்து அவன் ஜகாத்து கொடுக்கக்கூடிய அளவில் அவனோட ஒட்டகம் இருக்கிறது, அந்த ஒட்டகத்துக்குரிய ஜகாத் அவன் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மறுமையில் அந்த ஒட்டகம் அவனை என்ன செய்யும், அவனை கடித்து குதறும், அவனை போட்டு மிதிக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றான், அதே போன்றுதான் மாடும், அதே போன்றுதான் ஆடும். அப்ப எதெல்லாம் அவன் சம்பாதித்து அதற்குரிய ஜகாத்தை நிறைவேற்றவில்லையோ அவைகளெல்லாம் அவனுக்கு மறுமையில் எதிராக மாறும், அவனை வேதனை செய்யும், அவனை தண்டிக்கும், அவனை கடித்து குதறும், அவனை போட்டு மிதிக்கும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது மாத்திரமல்ல, அவன் மாட்டை தனது கழுத்திலே வைத்துக் கொண்டு வருவான். ஏன், அதை அவன் உரிய முறையில் அதற்குரிய கடமையை செய்யவில்லை, அதிலே மோசடி செய்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்லிமிலே பதிவாயிருக்கக்கூடிய மற்றொரு செய்தியை பாருங்கள். மாமின் சாஹிபின் ஸஹபின் வலா ஃபில்லா, எந்த ஒரு மனிதனாவது தங்கம் வெள்ளி இருந்து அதற்குரிய ஜகாத்தை அவன் நிறைவேற்றவில்லை என்றால் மறுமையுடைய நாளில் அதன் மூலம் அவனுடைய முழு உடலிலும் சூடு போடப்படும், அவனுடைய நெற்றியில, அவனுடைய முதுகில, அவனுடைய விலாபுரத்தில் அதன் மூலம் சூடு போடப்பட்டுக் கொண்டே இருக்கும். அதை எப்படி கருகும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நரகத்தினுடைய அந்த பயங்கரமான நிலை எப்படி, அதன் பக்கம் ஒருத்தன் போனாலே கருகிடுவான், அப்படிப்பட்ட பயங்கரமான நரகம் அந்த. நரகத்தினுடைய மோசமான நிலை, பயங்கரமான நிலையை நீங்க இன்னும் புரிவதாக இருந்தால் புகாரில் ஒரு செய்தியை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஷ்டகத்தின் நாரு இலா ரப்பிஹா, நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது. என்ன முறையீடு செய்து, நன்றாக கவனியுங்கள், யா ரப்பி, எனது ரப்பே, அகல பஅதி பஅவா, எனது ஒரு பகுதியை மற்றொரு பகுதி சாப்பிட்டு விட்டது. நரகம் முறையீடு அல்லாஹ்விடத்தில். அருமையான சகோதரர்களே, நரகம் சொல்லுது என்னது ஒரு பகுதியை மற்றொரு பகுதி சாப்பிட்டு விட்டது. இவ்வளவு பயங்கரமாக இருக்கு, கற்பனை கூட செய்ய முடியாம இருக்கு, அவ்வளவு பயங்கரமானது. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நரகத்துக்கு ஒரு அனுமதி கொடுக்கிறான். என்ன அனுமதி தெரியுமா, ஃபஅதின லஹா பினபஸைன், இரண்டு மூச்சுகள் விடுவதற்கு அல்லாஹ் அனுமதி வழங்கினான். ஒரு மூச்சு என்பது நஃபஸன் ஃபிஷிதா, மாரி காலத்திலே ஒரு மூச்சையும், அதே போன்று கோடை காலத்தில் ஒரு மூச்சையும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், வஹுவா அஷத்து மா தஜிதூன மினல் ஹர், நீங்க கடுமையான சூட்டை, மேக்ஸிமம் கடுமையான சூட்டை நீங்க அனுபவிக்கிறீங்களா, அது நரகத்தினுடைய சூடுதான், அது நரகம் விட்ட மூச்சு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். அதனுடைய பயங்கர தன்மை தான் அது. என் அருமையான சகோதரர்களே, நினைச்சு பாருங்க, தபூக்குடைய போர்க்களத்துக்கு நயவஞ்சகர்கள் முனாபிக்குகள் போகாமல் பின்தங்கினார்கள். அவர்கள் சொன்னார்கள், எவ்வளவு சூடா இருக்குது, லா தன்ஃபிரு ஃபில் ஹர், சூட்ல போருக்கு போகாதீங்கப்பா, சூட்ல, இந்த சூட்ல எவன் போருக்கு போவான், மதீனாவில் இருந்து தபூக் எவ்வளவு தூரத்தில் இருக்குது, எப்படி போருக்கு போவது என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, அந்த நரகத்தினுடைய சூடு என்பது அதைவிட படு பயங்கரமானது. என் அருமையான சகோதரர்களே, நாம் கடுமையான சூட்டை இந்த உலகத்தில் உணர்கிறோமா, கடுமையான குளிர உணர்கிறோமா, இந்த இரண்டும் நரகம் விட்ட இரண்டு மூச்சுகள், இரு மூச்சுகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, எனவே நமது பொருளாதாரத்துக்குரிய கடமையை, ஜகாத்தை உரிய முறையிலே கணக்கு பார்த்து நிறைவேற்றக்கூடிய மக்களாக மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.